بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، واشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றாப்பெருங்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நம்பி அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்வின் அடிமைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடிமைகளுக்கு மத்தியில் சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அந்தஸ்து வேறுபாடுகளை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அடியார்கள் செய்கின்ற செயல்கள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய தியாகங்கள், இதை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே அடியார்களுக்கு பல்வேறு அந்தஸ்துகளை வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்து கேள்வி கேட்டார், ஐயுல் மூமினீனா அஃதலு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இறை நம்பிக்கையாளர்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொன்னார்கள், அஹ்ஸனுஹும் குலுக்கன், இறை நம்பிக்கையாளர்களில் யார் குணத்தில் சிறந்து விளங்குகிறாரோ அவர் அல்லாவிடத்திலையும் சிறந்தவர். ஒருவரிடத்தில் மற்றவரிடம் இல்லாத சிறப்பான குணம் இருக்கிறது, சாதாரண மக்களிடத்தில் இல்லாத உயர்வான பண்பு, அரிதான பண்பு ஒருவரிடம் இருக்கிறது, அவர்தான் மக்களில் சிறந்தவர், குணத்தில் மிகைத்தவர், சிறப்பிலும் மிகைத்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நற்குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த நற்குணங்களை நமக்கு கற்றுத்தந்து நம்மிடம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இன்னமா புஇஸ்து லித்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள். நற்குணங்கள் நிறைய நமக்கு திருமறை குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த நற்குணங்களில் ஒரு முக்கியமான நற்குணம் குறித்து இன்றைய ஜும்மா உரையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட நற்குணம், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள், மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்களிடத்தில் மட்டும்தான் அந்த நற்குணம் இருக்கும், வேறு யாரிடமும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள நற்குணம். மறுமையில் மிகப்பெரிய பாக்கியத்துக்குரியவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட குணத்துக்கு சொந்தக்காரர்கள், பொறுமையாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிதான மக்களிடம் அந்த நற்குணம் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். நிறைய பேர் தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, தான தர்மங்களை செய்வார்கள், அனைவரிடமும் இந்த நற்குணத்தை பார்க்க முடியாது. மனிதர்களில் சொற்ப நபர்கள், அந்த சொற்ப நபர்கள் யார், அவர்கள்தான் மறுமையிலே மிகப்பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, மக்களில் உயர்ந்தவர்கள், மக்களில் சிறந்தவர்கள். அது என்ன நற்குணம், அல்லாஹ் சிலாஹித்து திருமறை குரானில் பல இடங்களில் சிறப்பித்து சொல்லக்கூடிய நற்குணம். வலமன் சபர வகஃபர இன்ன தாலிகல் அமின் அஸ்மில் உமூர். யார் பிறருடைய தவறுகளை மன்னித்து பொறுமையாக இருக்கிறாரோ அது மிக உறுதியான விஷயங்களில் ஒன்று. அல்லாஹ் அதை சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. லமின் அஸ்மில் உமூர் என்று சொல்கிறான், உறுதியான விஷயங்களில் ஒன்று. அல்லாஹ்வுக்காக தியாகங்களை செய்கிறோம், ஈமானிய உறுதி உள்ளவர்கள் தான் அவ்வாறு செய்வார்கள். அல்லாஹ்வுக்காக நிறைய அமல்களை செய்கிறோம், ஈமானிய உறுதி உள்ளவர்கள் செய்வார்கள். இந்த ஈமானிய உறுதியின் அடையாளம், அடையாளமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் சகிப்புத்தன்மை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குரானில், வலா தஸ்தவில் ஹசனத்து வல சையிஆ, நன்மையும் தீமையும் நபியே சமமாக முடியாது. நன்மையும் தீமையும் சமமா? இரண்டும் சமம் அல்ல, நன்மை வேற தீமை வேற. இதுஃபா பில்லதிஹி அஹ்சன், நபியே நன்மையை கொண்டு தீமையை தடுப்பீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், இதுஃபா பில்லதிஹி அஹ்சன், சிறந்ததை கொண்டு தீமையை தடுப்பீராக. தீமையை தடுப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. ஒருவர் ஒரு தீமை செய்தால் அதுபோன்ற தீமையை செய்து அந்த தீமையை தடுக்கலாம், அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது. ஒருவர் நம்மை திட்டுகிறார், நமக்கு கோபம் வருகிறது, அந்த கோபத்தில் பதிலுக்கு அவரை நாம் திட்டிவிட்டோம், ஏசிவிட்டோம். இது மனிதன் என்ற அடிப்படையில் நம்மிடத்தில் ஏற்படும். பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் இப்படி செய்தால் அது குற்றம் இல்லை. ஏனால் பாதிக்கப்பட்டவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த உரிமையை வழங்குகிறான். ஆனால் சிறந்தது என்ன, அந்த நேரத்தில் கூட நாம் பொறுமையை கையாண்டால் அது உயர்வான அந்தஸ்து. அது அல்லாஹ் சிலாஹித்து சொல்லக்கூடிய உயர்வான நற்குணம். தீமையை இப்படியும் தடுக்கலாம், இதுதான் சிறந்த வழி, தீமையை தடுப்பதற்குரிய சிறந்த வழி. நன்மையை செய்து தீமையை தடுப்பீராக, நல்லதை கொண்டு தீமையை தடுப்பீராக. நல்லதை கொண்டு தீமையை எப்படி தடுக்கிறது? ஒருவர் நமக்கு தீமை செய்து கொண்டே இருக்கிறார், நமக்கு கெடுதல் செய்து கொண்டே இருக்கிறார், நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார், நமக்கு தீங்கு ஏற்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இந்த நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை எப்படி நம்ம சரி கட்டுறது? அல்லாஹ் நமக்கு அந்த வழியை நமக்கு சொல்லித் தருகிறார். அவர் எப்படி நீ சரி கட்டணும், அவருக்கு நல்லது செய்துவிடு. இதுஃபா பில்லதிஹி அஹ்சன், நல்லதை செய்து விடுங்கள், அந்த தீமை தானாக நின்றுவிடும், அந்த தீமையை நீங்கள் தடுத்து விடலாம். இப்படி நீங்கள் செய்தால் உங்களின் பரம விரோதி கூட உங்களின் உற்ற நண்பனாக மாறிவிடுவார். அல்லாஹ்வுடைய வாக்கு. உங்களுடைய எதிரி உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறார், உங்களை அழிக்க நினைக்கிறார், அந்த விரோதி கூட உங்களுடைய உற்ற நண்பனாக மாறிவிடுவார். நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம். மிகப்பெரிய விஷயம் என்ன, நமக்கு பிடிக்காதவர்களிடத்தில் அவருடைய உள்ளத்தில் நம்ம இடம் பிடிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். நம்மை வெறுத்தவர்கள் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அதற்கு அல்லாஹ் காட்டக்கூடிய வழி என்ன, தீமையை நன்மையை கொண்டு தடுப்பீராக. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இந்த உபதேசம் எல்லாராலையும் வாழ்க்கையில செயல்படுத்த முடியாது. அல்லாஹே சொல்றான், இது ஒரு முக்கியமான உபதேசம், இதை செஞ்சா உங்களுக்கு நன்மை ஏற்படும், தீமை செய்யறவங்க கூட நண்பனா மாறிடுவாங்க, உங்களுக்கு வரக்கூடிய தீமையை நீங்க தடுத்துக்கிறலாம், நீ அடுத்து வரக்கூடிய தீமைகள் எதுவுமே வராம போயிடும், எதிரி அமைதியாயிருவான். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு இது எல்லாரும் செஞ்சிருவாங்களா? பொறுமையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த குணம் வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் தான் அந்த குணத்தை வழங்குவான். அது யாருக்கு வரும் அந்த குணம்? சபரு, பொறுமையாளர்கள். திருமறை குரானில் பொறுமையாளர்களுக்குரிய அந்தஸ்தே தனி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது இஸ்மாயில் என்ன பதில் பண்ணாங்க, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள், பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை காண்பீர்கள். அல்லாஹ்வுக்காக உயிரே கொடுக்க போறாங்க. அவங்க சொன்ன ஆண் பதில் என்ன, என்ன ஆறுதலை சொன்னார்கள், பொறுமையாளர்களில் என்னை காண்பீர்கள். பொறுமையாளர்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள். அவங்க சாதாரண மக்கள் கிடையாது. சாதாரண அந்தஸ்து அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல, மனிதர்களில் அவர்கள் உயர்ந்தவர்கள், உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், சிறந்து விளங்கக்கூடியவர்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குணம் எல்லோரிடமும் வராது. இல்லல்லதீன சபரு, பொறுமையாளர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட குணம் வரும். ஒமா இலக்காஹா இல்லாது ஹத்தின் அதீம், மகத்தான மறுமையில் மிகப்பெரிய பாக்கியத்துக்குரியவர்கள் தான் இப்படிப்பட்ட குணத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அல்ல எப்படி சொல்லி முடிக்கிறான், இப்படி இருக்கிறவங்க ஏமாளி, விவரம் இல்லாதவன், பொழைக்க தெரியாதவன், வெகுளி, அவன் ஒரு அடி அடிச்சா நீ பத்து அடி அடிக்க வேண்டாம், இப்படித்தான மனிதர்கள் பேசுகிறார்கள். நமக்கும் ஒரு இயல்பு என்ன வரும், மனிதன்கிற அடிப்படையில் நமக்கு யாராவது ஒரு கெடுதல் செய்தால் அதை விட பெரிய கெடுதலை நாம செய்யணும், இதுதான் மனித இயல்பு, அப்படிதான் நமக்கு சிந்தனை வரும். ஆனா சாபிரீன்கள், மறுமையில் மகத்தான பாக்கியத்துக்குரியவர்கள், அவர்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டார்கள். இவங்க தான் அறிவு ஜீவிகள், அவன் செஞ்சதை விட பெருசா செஞ்சா அவன் இன்னும் அதிகமா செய்வான், எதிர்ப்பு இன்னும் அதிகமாகும், நமக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் ஏற்படும். ஏன், அவனுக்கு ஒரு நல்லது செஞ்சிருவோமே, நல்லது செஞ்சிட்டா அடிமை ஆயிடுவான். அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் இன்சானு அப்துல் இஹ்சான், இன்சான் இஹ்சானுக்கு அடிமை, மனிதன் உபகாரத்துக்கு அடிமை. அடுத்த மனிதனுக்கு ஒரு உபகாரம் செய்து விட்டால் அந்த எதிரி நமக்கு அடிமையாகி விடுவான். அடிமையான என்ன, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிருவான், நம்ம மேல ஒரு மதிப்பு அவனுக்கு வந்துவிடும். அல்லாம வித்தைன்னு சொல்லுகிறான், உங்களுடைய எதிரி கூட உங்களுடைய நண்பனாக ஆயிடுவான். இந்த குணத்துக்குரியவர்கள் மறுமையிலே மிகப்பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிறப்பான அந்தஸ்துக்குரியவர்களாக நம்ம இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா நம்ம பல்வேறு விஷயங்கள்ல மற்ற மக்களை விட சிறந்து இருக்கணும், மேல இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா, கல்வியா மற்றவங்களோட நமக்கு கல்வி நிறைய இருக்கணும் அதை விரும்புறோம், தவறு கிடையாது. மற்ற உலக விஷயங்கள்ல எல்லாம் மற்றவர்களை விட நம்ம நிறைய சிறந்து விளங்கணும் நம்ம விரும்புறோம், தவறு கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை நம்ம கவனத்துல வைக்கணும், என்ன, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அரிதான நபர்கள், அல்லாஹ்வே சொல்றானே எல்லாரிடமும் வராது, இப்படிப்பட்ட மறுமையில் மிகத்தான பாக்கியத்துக்குரியவர்கள் அவர்களிடத்துலதான் இந்த பண்பு வரும். அந்த நபர்களை ஒருவரா நம்ம இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும், நமக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக சில துன்பங்கள் துயரங்கள் இருக்கத்தான் செய்யும், அதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும், எதிர்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இதை நாம் கற்றுக்கொண்டால் நம்ம தான் அறிவாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த உபதேசம் செய்கிறார். அவர்கள் நமக்கு எப்படி நடந்து காட்டினார்கள், லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நமக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. தீமையை நல்லதை கொண்டு தடுப்பீராக என்று அல்லாஹ் சொன்னான், நபி அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள், தீமையை நன்மையை கொண்டு தடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு சம்பவங்கள், ஒரு சில சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தை முடித்துவிட்டு மக்கள் எல்லாம் பிரிந்து சென்று மரத்துக்கு அடியில் ஓய்வெடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக ஒரு முள்மரத்துக்கு பக்கத்தில் சென்று அங்கே உறங்குகிறார்கள். வாளை மரத்திலே தொங்க விட்டார்கள். திடீரென ஒரு கிராமவாசி வந்து நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது தொங்க விடப்பட்ட அந்த வாளை ஏந்தி நபி அவர்களை மிரட்டுகிறார், மையம் நோக்கமின்னி, உன்னை யார் காப்பாற்றுவா, உன்னை யார் இப்போது என்னிடமிருந்து காப்பாற்றுவார், நபி அவர்களை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார், இவரை அனுப்பியிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவங்களை கொல்லணும், வாள் கையில் இருக்குது, உன்னை யார் காப்பாற்றுவா, நபி அவர்களை பார்த்து அந்த கிராமவாசி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பயப்படல, ஒண்ணுமே செய்யல, ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது அவர்களுக்கு அளப்பெரிய நம்பிக்கை. அல்லாஹ் என்ன சொன்னான், வல்லாஹு யாஸிமுக்கு மினன் நாஸ், மக்களிடமிருந்து அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். யாரும் நபி அவர்களை கொல்ல முடியாது, நபி அவர்கள் பதட்டப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. ஆனா பதட்டம் வருமா இல்லையா, ஒருவர் வாளை வைத்துக் கொண்டு உன்னை கொலை செய்ய போறேன்னு சொல்றாரு, அந்த நேரத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய பதட்டம் வரும், நபி அவர்கள் பதட்டப்படல, பதில் சொன்னாங்க, அல்லாஹ் யார் காப்பாத்துவான்னு கேட்கிறியா, அல்லாஹ் என்ன காப்பாத்துவான்னு சொன்னாங்க. அவருடைய கை நடுங்கி அவருடைய கையில் இருந்த வாள் கீழே விழுந்து விட்டது. நபி அவர்கள் அந்த வாளை எடுத்து விட்டு அவரை பார்த்து கேட்டார்கள், மை எம்னவு கமின்னி, இப்ப உன்னை யாரு காப்பாத்துவான்னு கேட்டாங்க. அவரை பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, ஒரு காஃபிர். நபி அவர்களை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார். பாருங்கள், நபி சல்லாஸ் அவர்கள் தன்னை கொலை செய்வதற்காக வந்த இந்த மனிதரிடம் எப்படி நடந்து கொண்டார்கள். ஒரு ஆட்சியாளர், மிகப்பெரிய சமுதாய தலைவராக இருக்கிறார், அவரை ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்தால் அவருக்கு ஜெயில் தண்டனை. அவரை உலகத்தில் என்ன செய்வார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கணும். இவர் நபி அவர்களை கொல்வதற்காகவே வந்து விட்டார், வாளையும் கையில் எடுத்து விட்டார். வாய்ப்பு கிடைத்திருந்தால் நபி அவர்களை கொலையும் செய்திருப்பார். ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, நபி அவருடைய கையில வாள் கிடைத்து விட்டது. அவருக்கு பதில் சொல்ல முடியல. நபி அவர்கள் கேட்டார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்கிறாயா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாயா? என ஒரு மனிதர் போருக்கு வந்து விட்டால், தன்னை கொலை செய்வதற்காக வந்து விட்டால், அவர் மாட்டிக்கொள்ளும் போது இந்த கலிமாவை சொல்லி அவரிடம் நாம் கேட்கலாம். அவர் சொன்னார், இல்லை, நான் இஸ்லாத்தை ஏற்க விரும்பவில்லை, ஆனால் உங்களிடத்திலே ஒரு உத்தரவாதம் தருகிறேன். உங்களோட இனிமே நான் சண்டைக்கு வரமாட்டேன், உங்களோடு போரிடக்கூடிய மக்களோடு சேர்ந்து கொண்டு போரிடவும் மாட்டேன், இதோட நான் விலகிக்கிறேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டார். ஆனா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எப்படி நடந்துகிட்டாங்க, சரி இனிமே என்னிடத்தில் மோத மாட்டேன், சண்டைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாய், மன்னித்து விட்டு விட்டார்கள். இதான் நபியருடைய குணம். கொலை செய்வதற்காக வந்த நபரே மன்னித்து விட்டார்கள். அவர் போனார் தன்னுடைய சமுதாய மக்களிடம், என்ன சொன்னார் தெரியுமா, ஜீத்துக்கும் இன் இந்தி ஹைரின்னாஸ், மக்களிலேயே சிறந்த ஒருவரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார். அவருடைய உள்ளம் அப்படியே மாறிவிட்டது. நபி அவர்களை கொலை செய்கின்ற அளவுக்கு வெறுப்பு உள்ளம் கொண்ட அந்த மனிதர் எப்படி மாறிவிட்டார்? நபி அவர்களுக்கு அவர் அங்கீகாரம் தருகிறார், நபி அவர்களுக்கு புகழாரம் சூட்டுகிறார், மக்களிலேயே சிறந்தவர் சொல்லிவிட்டார். உங்களையெல்லாம் விட சிறந்தவர், மக்களிலேயே அவர்தான் சிறந்தவர். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்தை அவருடைய உள்ளத்தில் நபி அவர்கள் எப்படி பெற்றார்கள்? இந்த சகிப்பு தன்மை. தனக்கு தீமை செய்ய வந்த மனிதருக்கு மன்னிப்பை வழங்கினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நபியவருடைய வாழ்க்கையில். இது போன்ற சம்பவங்கள் நிறைய, இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு வராது. பொறுமையாளிகள், மறுமையில் மகத்தானத்து பாக்கியத்துக்குரியவர்கள், அவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட குணம் வரும். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். எதிரியோடு சேர்ந்து நபி அவர்களுக்கு எதிராக போர் செய்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படை இவரை பிடித்து விட்டு வருகிறது. இவர் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். இவர் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார். ஒரு சமுதாயத்தை தன்னுடைய கட்டுக்கோப்பில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர், முக்கியஸ்தர், கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். மஸ்ஜிது நபவியில அவரை கட்டி போட்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். மூன்று நாள் இருந்தார். மூணு முறையும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து அவரிடத்தில் பேசினார்கள், சுமாமாவே நீ என்ன சொல்கிறாய், என்னை நீங்கள் மன்னித்தால் அந்த மன்னிப்புக்குரிய நன்றியை என்னிடமிருந்து நீங்கள் காணுவீர்கள், என்னை நீங்கள் கொலை செய்தால் நான் கொலை செய்யப்பட தகுதியானவர் தான். இது அவரே சொன்னார். சுமாமாவே என்ன சொல்கிறாய், நீங்க எதை வேணா செய்யலாம், என்ன கொலை செஞ்சாலும் தப்பு கிடையாது, உங்களுக்கு உரிமை இருக்கிறது, உங்களுக்கு எதிராக நான் அவ்வளவு காரியங்களையும் செய்திருக்கிறேன், என்னை நீங்கள் மன்னித்தால் நான் நன்றி உணர்வோடு இருப்பேன். இந்த ரெண்டையும் சொன்னார். இரண்டாவது நாளும் வந்து கேட்டார்கள், இதைத்தான் சொன்னார். மூணாவது நாளும் வந்து கேட்டார்கள், இதைத்தான் சொன்னார். இந்த மூணு நாள்லையும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் அப்போதே நபி அவர்கள் விட்டு இருப்பார்கள். ஒரு மனிதன் கலிமா சொன்ன பிறகு எப்படி அவரை கட்டி போட முடியும்? ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக எதுவுமே சொல்லல, இதைத்தான் சொன்னார். தண்டிக்கணும்னா உங்க விருப்பம், மன்னிச்சாலும் அது சிறந்தது அப்படின்னு சொன்னார். நபி அவர்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். மூன்று நாள் தான் நபி அவரோடு பழகி இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களோடு மூன்று நாட்கள் தான் பழகினார். நபி தோழரோடு மூன்று நாட்கள் தான் இருந்தார். நபி அவர்கள் அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அவிழ்த்து விட்டவுடன் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்த பேரித்த மர தோட்டத்துக்குள் சென்று அவர் குளித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லிவிட்டார். வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபியாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கலிமாவை முழிந்து விட்டார். கலிமாவை முடிந்துவிட்டு சொன்னார், முகமது அவர்களே, மாக்கான அழல் அருள் மின் வஜிஹின் அபகத இளைய மின் வஜிஹிக்க, இந்த பூமியிலே எனக்கு மிக வெறுப்பான ஒரு முகம் இருக்கிறது என்றால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. நான் மனிதர்களே உங்களை ரொம்ப வெறுத்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்போது உங்களுடைய முகம் மனித முகங்களிலேயே எனக்கு விருப்பமான முகமாக மாறிவிட்டது சொல்கிறார் சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பூமியிலேயே எனக்கு மிக வெறுப்பான ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் அது உங்களுடைய கொள்கையாகத்தான் இருந்தது, ஆனால் இப்போது உங்களுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் உள்ள கொள்கையிலே எனக்கு மிக விருப்பமான கொள்கையாக மாறிவிட்டது. இந்த உலகத்திலேயே எனக்கு வெறுப்பான ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அது உங்கள் ஊராகிய மதினாவாகத்தான் இருந்தது, ஆனால் இப்போது இந்த ஊர் உலகத்திலேயே நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது என்று சொன்னார். ஒரு எதிரியிடம் இப்படிப்பட்ட மாற்றம் எப்படி ஏற்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களுடைய சகிப்புத்தன்மை. வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இறை மறுப்பாளராக இருக்கும் போது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார். தாயிஃப் நகரம் வெற்றி கொள்ளப்படும் போது வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பக்கத்திலே வந்தார்கள். நபி அவர்கள் பார்த்து விட்டு கேட்டார்கள், ஆந்த வஹ்ஷி ஆந்த கத்தல்த ஹம்சா, நீந்தான் வஹ்ஷியா, அந்த அடிமையா, நீந்தான் ஹம்சாவை கொலை செய்தாயா? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு பயந்து நடுநடுங்கிக் கொண்டு, நபி அவர்களுடைய பெரிய தந்தையை நாம் கொலை செய்து விட்டோம், அந்த கொலையை எப்படி பயங்கரமா அவனுடைய உடம்பை எல்லாம் கிழிச்சு ஈரலை எல்லாம் வெளியே எடுத்து கடிச்சு கொதறி நபி அவர்களால் சகிக்க முடியல, அவ்வளோ பெரிய துன்பத்தை இவர் மூலம் ஏற்பட்டது. வந்து நிற்கிறார் நடுநடியும் கொண்டு, நபி அவர்கள் என்ன செய்வார்களோ, நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஃபஹல் தஸ்தத்தி ஓ அன் துகைப வஜ்ஹக அன்னி, கொஞ்ச காலம் எனக்கு முன்னால் வராமல் இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவரை மன்னிச்சு விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டது. இந்த மனிதருக்கு போய் நாம் கெடுதல் செய்து விட்டோமே, இவருடைய வாழ்க்கையில ஒரு துன்பம் ஏற்படுவதற்கு நாம் காரணமாகி விட்டோமே அன்றவர்கள் முடிவெடுத்தார்கள், என் மூலம் நபி அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது, அதற்கு பகரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்அவர்களுக்கு என் மூலம் ஒரு நன்மை ஏற்படும், அந்த நன்மையை நான் செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்தார்கள். என்ன நன்மை செய்தார்கள்? தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்த பொய்யன் முஸைலமத்து இப்னு கஸாப், முஸைலம கஸாப் என்பவனை வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு சென்று அவனை அந்த போர்க்களத்தில் வீழ்த்தினார்கள். இதெல்லாம் நபி சொன்னாங்களா? அந்த பொய்யனை போய் கொலை செய்து விட்டு வாருங்கள், போர்க்களத்தில் அவனை வீழ்த்தி விட்டு வாருங்கள் என்று தானாக நடக்கிறது. ஏன்? நபி அவர்களுடைய அந்த மன்னிப்பு, நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய அந்த நற்குணம், தீமையை தடுப்பதோடு அல்லாம எதிரியாக இருந்தவர்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக, நமக்காக பாடுபடக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட சிறப்பான மகத்தான குணத்துக்குரியவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கல் புரிவான. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மிகவும் சிறப்பித்து சிலாகித்து சொல்லக்கூடிய இந்த நற்குணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நிறைந்திருந்தது என்பதை நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர் என்று அங்கீகாரம் வழங்கப்பட்டவர்கள் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய வாழ்க்கையிலும் இது மாதிரியான நற்குணங்களை நீங்கள் நிறைய பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், நிகழ்வு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய மனைவி. ஒரு போர்க்களத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய்விட்டு வரும்போது எதார்ச்சியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறி போகிறார்கள். பின் வந்த ஒரு சஹாபி அவர்களை அழைத்து வருகிறார்கள். இரவில் இருவரும் தனியாக வந்தார்கள், திட்டமிடவில்லை, எதார்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் முனாஃபிக்கின்கள் இருவரும் உபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று பரப்பி விட்டார்கள். இது நடந்தது. இந்த காரியத்தை பரப்பியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மாமி மகன் மிஸ்தஹ் பின் உசாசாவும் ஒருவர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி மகன். எப்படிப்பட்ட உறவு இந்த ரெண்டு பேருக்கும்? சகோதரி மகன். இந்த மிஸ்தஹ் பின் உசாசா ஒரு ஏழை, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் செல்வந்தர். அல்லாஹ் நமக்கு காசு பணத்தை கொடுத்திருக்கிறான், நம்ம ஏழை எளியவர் உறவினராகவும் இருக்கிறாரு, கொடுத்து உதவி செய்வோம் சொல்லி அவருக்கு என்ன செஞ்சாங்க, உதவி பண்ணாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலிருந்து உதவியையும் வாங்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் என்ன செய்து விட்டார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அவதூறை அவரும் வாயிலை எடுத்து பரப்பி விட்டார். இந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த துன்பத்தால், இந்த அவதூறால் அழுது அழுது அவருடைய கண்ணை வீங்கி போய்விட்டது. இனி அழுகிறதுக்கு கண்ணீர் இல்லை, மரணித்து விடுவேனோ என்று பயப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் இந்த விஷயத்தில் துன்பப்பட்டார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த குடும்பமே கஷ்டப்பட்டது. எப்படி இருக்கும், நம்ம பெத்த மகள் மீது, அதுவும் ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு இடத்துல அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அவதூறு வந்து அவருடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டால் எந்த தகப்பனால் அதை தாங்கிக் கொள்ள முடியும், எந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியும், எந்த பத்தினி பெண்ணால் அதை தாங்கிக் கொள்ள முடியும், ரத்தம் கொதிக்கும். அது ஊர் உலகத்தில் எவனாவது செய்து விட்டால் அது வேற விஷயம், நம்ம கூட பிறந்து ரத்த பந்த உறவாக இருந்து கொண்டு, ரத்த பந்த உறவாக இருந்து கொண்டு, சகோதரி மகனாக இருந்து கொண்டு, மாமி மகனாக இருந்து கொண்டு, நம்முடைய பணத்தையும் வாங்கி உண்டு கொண்டு நம்முடைய மகள் மீதே இப்படி அவதூறு சொன்னால் எவ்வளவு கோபம் வரும். சில பேர் அதெல்லாம் சொல்ல முடியாது, கொலை கூட செய்து விடுவார்கள். உறவுகளை இது போன்ற செய்யும் போது இன்னும் வெறுப்பு அதிகமாகும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மனிதர் தான். அவங்க என்ன சொன்னாங்க, இனிமே நான் மிஸ்தருக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், இது அல்லாஹ் மேல சத்தியம் சொல்லி அந்த நேரத்தில் சொன்னாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கணும், என்ன வசனம் பாருங்க, இந்த விஷயத்தில் அல்லாஹ் எப்படி வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், வலா யாத்தலி உலுல் ஃபதலு மின்கும் வஸ்ஸா, உங்களின் சிறப்புக்குரியவர்கள் செல்வந்தர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், ஐயுத்து உளில் கொருபா வல் மசாக்கீன வல் முஹாஜிரீன ஃபி சபீல் இல்லா, ஏழைகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள் உறவினர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம என்ன நினைப்போம், இவன் ஏழையா இருந்தா எனக்கு என்ன, இவன் செஞ்ச வேலை என்ன வேலை, என் புள்ள மேல அவதூறு சொல்லி இருக்கிறான், இவனுக்கு நான் கொடுக்கணுமா, இப்படிதான் நம்ம நினைப்போம். அல்லாஹ் சொல்றான், கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யாதே. அவன் உன் குழந்தை மீது அவதூறு சொன்னவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தியவனாக இருந்தாலும் சரி, அலட்சியம் செய்யுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா, அல்லாஹ் ஒரே ஒரு கேள்வி கேட்டான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே பணிந்து விட்டார்கள். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா, இவர் மன்னிச்சா, என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று மன்னித்து விட்டார்கள். அப்ப இதுதான் என்ன, தீமை செய்தவருக்கு கூட நல்லது செய்தது, எதிரியாக உள்ளவரை நண்பராக மாற்றுவது, இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நிறைய உபதேசங்கள் நம்ம பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக இருக்கணும், பிறருடைய தவறுகளை மன்னித்து தீமையை நன்மையை கொண்டு தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட சிறப்பான குணத்துக்குரியவர்களாக, மறுமையில் மிகப்பெரிய பாக்கியத்துக்குரியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.